உன்னதமான தேவனே, எங்கள் இதயங்களில் வாசமாய் இருக்கிறவரே, இந்த பூமியிலிருந்து எங்களை தெரிந்து கொண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற கண்களை தாங்கவா, உம்மை சேவிக்கிற இருதயத்தை தாருங்க, அனுதினமும் உம்மோடு வாழ, அனுதினமும் உம்மோடு நடக்க, அனுதினமும் உம்மோடு சஞ்சரிக்க எங்களை பக்குவப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ள உங்க நடத்துறவரே, எங்களை நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்ளுறவங்க நல்ல பிதாவே, நான் உட்காரும். எல்லோரும் திருப்பிக் கொள்வோம். இன்றைய கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கணும். 2 தீமோத்தேயு ரெண்டாம் அதிகாரம் வாசிக்கு கேட்போம். 20-21 2 தீமோத்தேயு 2 அதிகாரம் 20-21 நாம் வாசிக்க கேட்போம்.
ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உரிய கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்.
திரும்ப வாசி.
ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்.
பாத்திரம் இன்றைக்கு நாம் கனத்துக்குரிய பாத்திரம் ஹோனரபிள் வெசல் என்கின்ற தலைப்புல கர்த்தருடைய வார்த்தையை நாம் சிந்திக்க போறோம், சீர்தூக்கி பார்க்க போறோம். சோ நான் வாசித்த இந்த வேத பகுதியில் ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் நல்ல கவனம், அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் மாணவர். அங்கேதான் வித்தியாசத்தை காண்கிறோம். ஒரு வீட்டிலே, ஒரு பெரிய வீட்டிலே அநேக பாத்திரங்கள் உண்டு. இன் அ லார்ஜ் ஹவுஸ் தேர் ஆர் செவரல் ஆர்டிகல்ஸ். ஒரு பெரிய வீட்டிலே அநேக பாத்திரங்கள் உண்டு. அதில் சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவை. பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்கள் கனத்துக்குரிய பாத்திரமாகவும் மரமும் மண்ணுமான பாத்திரங்கள் கனவீனமான பாத்திரங்களும் என்று நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்ன கருமானவர்களே, தேவனுடைய வீட்டிலே, ஆண்டவனுடைய வீடாகிய சபையிலே, கர்த்தருடைய வீடாகிய சபையிலே அநேக பாத்திரங்கள் உண்டு. ஆனால் அவைகளிலே சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவை. அப்படியானால் ஒருவேளை நமக்குள் ஒரு கேள்வி எழும்பும், கர்த்தருடைய வீட்டிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் எப்படி கனவீனமாக இருக்கிறேன்? சரியான கேள்விதான். என கருமையானவர்களே, எந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையும் ஒரு கனவீனமான பாத்திரமாக மாற வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம் இல்லை, சித்தமும் அல்ல. நம்மை கனத்துக்குரிய பாத்திரங்களாக மாற்றுவதற்கே தேவன் விரும்புகிறார். ஆனால் நாம அவருடைய வழியை விட்டு விலகி, அவருடைய வார்த்தைகளை விட்டு விலகி, நம்முடைய சுய விருப்பங்களுக்கும் சுய விருப்பு பொறுப்புகளுக்காக வாழ்ந்து கொண்டு நாம் சபையில இருந்தால் நாம் கனவீனமான பாத்திரங்கள் என்பதை நாம் முதலிலே சொல்லிவிடட்டும். ஆனால் நீங்களும் நானும் நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு அல்லது வீட்டின் எஜமானனாகிய ஆண்டவருக்கு முன்பாக கனமுள்ள பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமும் சித்தமுமாக இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அந்த நோக்கத்தை விட்டு வெளியேறி தேவனுடைய கரத்திலிருந்து விலகி ஆண்டவருடைய சத்தியங்களுக்கு விலகி நம்முடைய சுய விருப்பங்களுக்கும் நம்முடைய சொந்த எண்ணங்களுக்காகவும் நாம் வாழ்ந்து கொண்டு இயேசு நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இருப்போமாய் இருந்தால் நாம் தேவ பார்வையிலே கனவீனமான பாத்திரங்களாக மாறிவிட்டால் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமில்லை. ஆகவே இன்றைக்கு நாம் எப்படி தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்ட கோதுமை மணிகளாகிய நீங்களும் நானும் எப்படி தேவனுக்கு முன்பாக கனமுள்ள ஒரு பாத்திரமாக இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாளிலே பார்த்து நாம் செபித்து நாம் கடந்து செல்வோம். என்ன கருமையானவர்களே, உலகம் பலரை கனம் பண்ணுகிறது. உலகம் பலரை கனம் பண்றது அவருடைய திறமைகளின் அடிப்படையிலே, அவருடைய அறிவின் அடிப்படையிலே, அவர்களுடைய படிப்பின் அடிப்படையிலே, அவருடைய பட்டங்களின் அடிப்படையிலே, அவர்களுடைய ஆஸ்தி அந்தஸ்து பணம் என்கின்ற இவைகளின் அடிப்படையிலே உலகம் பலரை கனம் பண்ணுகிறது. இது நாம் அறிந்த உண்மை. ஆனால் தேவன் யாரை கனம் பண்ண விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க போறோம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து. ஆகவே நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டு தேவ சபையிலே சேர்க்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒருவராவது தேவ பார்வையிலே கனவீனமான பாத்திரங்களாக நாம் மாறிடக்கூடாது. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் பலர் தேவனுடைய கரத்திலே அடங்கி இருந்தார்கள், தேவனுடைய சித்தத்துக்காக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், தேவனுடைய வழியிலே நடந்து கொண்டிருந்தார்கள், தேவனுக்கென்று வல்லமையான பராக்கிரமமான காரியங்களை செய்தார்கள், சாதித்தார்கள். ஆனால் சில கட்டம் வந்தபோது அவர்கள் தேவ பார்வையிலே கனவீனமான பாத்திரங்களாக மாறிவிட்டதையும் நாம் இந்த வேதத்திலே நாம் பார்க்கும். இப்படி நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது எனக்குள்ள ஒருவருடைய பேர் ஞாபகம், ஏசா தேவனுடைய பார்வையிலே சீர்கட்டவன் என்று சொல்லப்படும். சீர்கட்டவன் தேவ பார்வையிலே சீர்கட்டு போறோம். அவன் திரும்ப தன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக அழுது புலம்பியும் அதை காணாமல் அவன் மறித்து போனான் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே நீங்களும் நானும் கூட ரட்சிக்கப்பட்டு தேவ சபையிலே சேர்க்கப்பட்ட பிற்பாடும் நாம் சீர்கட்டு போயிடக்கூடாது. நாம் கனவீனமான பாத்திரங்களாக மாறிடக்கூடாது. தேவனால விரும்பப்படாத பாத்திரங்களாக நாம் மாறிடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய வீட்டை எடுத்துக்கொள்ள, நம்முடைய வீட்டிலே பற்பல பாத்திரங்கள் உண்டு, அது நமக்கு தெரியும். அதே போல தேவனுடைய வீடாகிய சபையிலே தேவனுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஊழியம், ஒவ்வொருவருக்கும் ஒரு அழைப்பு. ஆனா எல்லாருமேலும் தேவ ஆவியானவர் இருக்கிறார், எல்லாருக்கும் தேவ அபிஷேகம் இருக்கிறது. அபிஷேகங்களுடைய அழைப்பு ஊழியங்கள் அடிப்படையில் கொஞ்சம் வித்தியாசப்படுறது, அதுவும் உண்மை சத்தியம். ஆனால் நாம் எல்லோரும் தேவ பார்வையிலே கனமுள்ள ஒனரபிள் விசனாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம், இவருடைய வாரமும் ஜெபமாக இருக்குது. ஆகவே இந்த நாளிலே நாம் எப்படி தேவ பார்வையிலே ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக திகழ்வது என்பதை குறித்து நாம் படித்து பார்த்து சிந்தித்து சீதுக்கு பார்த்து ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். திரும்ப நீங்க வாசித்த வசனத்தை படி.
ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு, அவைகளை சில கனத்திற்கும் சில கனவீனத்துக்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால்,
சுத்திகரித்துக் கொண்ட ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால்
அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட,
அவன் முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்டதும்,
இரண்டாவது
எஜமானனுக்கு உபயோகமானதும்,
நற்கிரியைக்கும்
ஆயத்தமாக்கப்பட்டதுமான
கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான்.
கனத்துக்குரிய பாத்திரம். இங்க மூன்று காரியங்கள் குறித்து சொல்லப்பட்டு நன்றாய் கவனி. சரியான கண்ணாடியை போடுங்க வேதத்தை பார்க்கும் போது படிக்கும் போது. இல்லாட்டு போனா நமக்கு எல்லாம் கலங்கி கொண்டிருக்கும், வேத வசனம் சரியா புரியாது, விளங்க பார்த்தாலும் விளங்காது, புரியாது. சோ நாம் சரியான கண்ணாடியை போடும். பரிசுத்தமாக்கப்பட்டது, உபயோகமானது, ஆயத்தமானது, இதுவே கனத்துக்குரிய பாத்திரம். தேவ பார்வை, வீட்டு எஜமானுடைய பார்வை, கனத்துக்குரிய கனமான பாத்திரம், எது பரிசுத்தமாக்கப்பட்டதும் உபயோகமானதும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான பாத்திரமே தேவனுக்கு முன்பாக சொல்லுங்க கனத்துக்குரிய பாத்திரம். சரி, இப்ப நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டோம், இயேசு அறிந்திருக்கிறோம், அவரை விசுவாசித்தோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், சபையிலே சேர்க்கப்பட்டிருக்கோம், அடுத்த கட்டம் என்ன, அல்லது பரிசுத்தாவை அபிஷேகத்தை பெற்றிருக்கோம், அந்நிய பாஷை பேசுவோம், வரங்கள் கிரீன், இட்ஸ் ஓகே, வாட்ஸ் த நெக்ஸ்ட். இவைகள் எல்லாம் ஒரு ஆரம்பமே ஒழிய, விசுவாசம், ஞானஸ்தானம், வரங்கள், வல்லமைகள், இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பமே ஒழிய வளர்ச்சியின் அறிகுறி அல்ல, அதான் விளையக்கணும். சோ இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டோம், சபையில சேர்க்கப்பட்டிருக்கிறோம், இப்ப அடுத்த கட்டம் என்ன, நாம் உட்கார்ந்து சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கற்று கேட்டு நாம் தேர்ந்தவர்களாக மாறும். நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு 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 தேர்ந்தவர்களாக மாறும். ஒரு கட்டத்தில் இயேசு இப்படியாய் சொன்னார், தேர்ந்த எவனும் யாரை போல இருப்பார், தன் போதரை போல இருப்பார், இல்ல தேர்ந்த எவனும் சொல்லுங்க தன் குருவை போல யாரு, குரு நமக்கு இயேசு. ஆகவே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்டு 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 அல்லது கேட்டுக்கொண்டே இருந்து நாம் யாரை போல மாறுகிறோம், இயேசுவை போல மாறுறோம். என்ன கவனிங்க, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக நாம் எல்லாருக்குள்ளயும் ஒரு சுபாவம் இருந்தது இல்லையா, ரைட், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருந்தோம், அது ஒரு அளவுக்கு நமக்கு தெரியும், மற்றவர்களுக்கும் கொஞ்சம் புரியும். ஆனா இப்ப நாம் அப்படியே இருந்த நம்மை ஆண்டவர் இயேசு என்ன செய்தார், சந்தித்தார், ரட்சித்தார், தொட்டார். அல்லது தாவீதுடைய அனுபவம் போல 31:12 படித்து பார்த்தால் அங்கே தாவீது இப்படியாய் சொல்கிறாரு, நான் உடைந்த பாத்திரம் போல் ஆனேன், எல்லாராலும் மறக்கப்பட்டு போறேன். அப்படி இருக்கா, இருக்கா, இருந்தா படி
31:12 செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன்.
எல்லாம் எடுத்து பாருங்க, இருக்கும் 31:12 உடைந்த, லைக் ஐ ஆம் லைக் எ ப்ரோக்கன் வெஸல். பல பிரச்சனைகள், அவன் ஏற்கனவே நல்லா இருந்தான், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆண்டவர் அவனை ஆடுகளின் பின்னாக தெரிந்து அவனை அழைத்து அவனை அபிஷேகம் பண்ணின பிற்பாடு தாவீது சொல்றாரு, நான் உடைந்த பாத்திரம் போல ஆனேன். காரணம் என்ன, எல்லாராலும் ஐ ஹவ் ஃபோர்கெட்டன் பை ஆல் பீப்பிள், எல்லாராலும் நான் மறக்கப்பட்டு போனேன். ஏன் தெரியுமா, நான் உடைந்து போன ஒரு பாத்திரம் போல ஆனேன். நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாக, நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறதுக்கு முன்பாக ஒருவேளை நீங்களும் நானும் கூட இந்த பாத்திரம் போல இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட பாத்திரம், உடைந்து போன ஒரு பாத்திரம் போல, அதாவது எனக்கும் மற்றவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லாத, நன்மையும் இல்லாமல் நாம் ஏனோ வாழுகிறோம் என்று ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம், அல்லது பாவத்தில் மிதந்து கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் சந்தித்த பிற்பாடு, நம்மை ஆண்டவர் ரட்சித்த பிற்பாடு, தேவன் நமக்குள்ளே செய்கிற முக்கியமான, மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், இந்த ரட்சிக்கப்பட்ட பாத்திரத்தை, ஹலோ, உடைந்து போன பாத்திரம் போல இருந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்து நமக்குள்ள அவர் செய்கிற காரியம் என்ன தெரியுமா, இந்த பாத்திரத்தை, இந்த பாத்திரத்தை, இந்த பாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறாரா, சுத்திகரிக்கிறார். He make us holy because he is holy. இப்ப நமக்குள்ள அதற்கு தான் தேவ ஆவியானவர், பரிசு, அவருடைய பேர் என்னங்க, பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம் எதற்காக, நம்முடைய பழைய சுபாவங்களும் சாயல்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து தெய்வீக சாயல் நமக்குள்ள காணப்படணும். இது குறித்து ரோமர் 8 நாம் பார்க்கிறோம், அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறும்படி நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை குறித்த தேவ திட்டம் என்ன, அல்டிமேட்லியாக அடிப்படையான பிதாவின் சித்தம் என்ன, நீங்களும் நானும் நம்முடைய சுவாபங்களுக்கும் சாயங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அல்லது மறைந்து அவருடைய குமாரனுடைய சாயல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சாயல் நம்மளே காணப்படும். அவருடைய குணாதிசயங்கள் நமக்குள்ள காணப்படும். அவர் எப்படி இந்த பூமியில இருந்தாரோ அதை போல நீங்களும் நானும் வாழ வேண்டும், காணப்பட வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு பிதாவாகிய தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து தெரிந்தெடுத்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், அல்லது ரட்சித்திருக்கிறார். நான் நம்புறேன். யோவான் 1:16 சொல்றது, அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் கிருபை மேல கிருபை பெற்றோம். அது அர்த்தம் என்னங்க? அவருடைய பிகாஸ் ஹிஸ் பெர்ஃபெக்ஷன், அவருடைய பரிபூரணத்தினால், அவருடைய பரிபூர்ணத்தினால் நீங்களும் நானும் கிருபை பெற்றிருக்கோம், ரட்சிக்கப்படுறது. அவருடைய பரிபூர்ணம் என்றால் என்ன? அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலம் முழுவதும் குற்றமற்றவராக வாழ்ந்தார், அதாவது பாவமற்றவராக வாழ்ந்தார், அதாவது பரிசுத்தமாக வாழ்ந்தார், தூய்மையாக வாழ்ந்தார். அவருடைய பரிபூர்ண வாழ்க்கையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த குற்றமற்ற, மாசற்ற, பாவமற்ற, குறையற்ற, பழுதற்ற, பரிசுத்த வாழ்க்கையினால் நீங்களும் நானும் கிருபை மேலு கிருபை பெற்றோம். ஆகவேதான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன கரிமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம் இன்றைக்கு சபையில உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கிறோம். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கேட்க வைத்து நம்ம என்ன செய்யறாரா? சுத்தமாக உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சொல்லுங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்தமாக்கும். அப்படி நான் வாசிக்கிறோமா இல்லையா? உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை சுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று யோமால நான் வாசிக்கிறோம். எனக்கு அறிமானுக்களே, பரிசுத்த வேத எழுத்துக்கள் என்று வேதத்தில் தானே வாசி, பரிசுத்த வேத எழுத்துக்கள். இந்த வேதம் தான் நான் எனக்கு என்னுடைய அறிவு கட்டினபடி, என்னுடைய அறிவு கட்டின வரையில இந்த உலகத்துல ஏராளம் புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கு. ஆனால் பரிசுத்த வேதாக, பரிசுத்த புத்தகம் என்று நான் கேள்விப்படுற ஒரே ஒரு புத்தகம் இந்த பைபிள் தான். பல வேத நூல்களையும் இந்த வேதத்துல நாம் கேள்விப்படுகிறோம், அறிந்திருக்கும். ஆனால் பரிசுத்த புத்தகம் என்று பேர் பொறிக்கப்பட்ட ஒரே ஒரு புத்தகம் இந்த உலகத்துல பரிசுத்த வேதாகம் தான். அது மட்டுமில்ல, இந்த உலகத்துல முதல் புத்தகமாக வெளிவந்த ஒரே ஒரு புத்தகம் நீங்களும் நானும் கையில வச்சிருக்கிற பரிசுத்த வேதாகம் தான். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். ஆகவே நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? ரட்சிக்கப்பட்ட இந்த பாத்திரத்தை, அசுத்தமாக இருந்த இந்த பாத்திரத்தை, அலங்கோலமாக இருந்த இந்த பாத்திரத்தை, பாவத்துல பழகி போய்விட்ட இந்த பாத்திரத்தை, பரிசுத்த குலைச்சலாக இருக்கிற இந்த பாத்திரத்தை பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்து என்ன செய்யறார்? நம்மை சுத்திகரிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யறார்? நம்மை சுத்திகரிக்கிறார். ஆகவே ஒரு பாத்திரம் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்க வேண்டுமா இருந்தால் முதலாவது அந்த பாத்திரம் சுத்திகரிக்கப்படுவன், அதாவது பரிசுத்தமான பாத்திரமாக இருக்கும். பாவம் நிறைந்த ஒரு பாத்திரம் தேவ பார்வையிலே கனமுள்ள பாத்திரமாக இருக்கவே முடியாது. ஆனால் அது பரிசுத்தமான ஒரு பாத்திரமாக இருக்குமா இருந்தால் தேவ பார்வையிலே அது விலையேற பெற்றதும் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கு. இப்படி ஒரு வசனத்தை மத்தேயு 23:26 படிங்க.
மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு.
இந்த வசனத்தை வடிவ பாருங்க, அழகா ஆண்டவர் அருமையாக இந்த வசனத்தை சொல்லியிருக்கார். மாயக்காரராகிய வேதபாரர் அப்படின்னு அர்த்தம் என்ன? மாய் மாலம் பண்ணுறவர், வெளியிலே பார்வைக்கு நீதிமான்கள் போல காணப்பட்டார்கள், ஆனா உள்ளத்திலோ பயங்கரமான காரியம். மனுஷர் இதை கண்டுபிடிக்கல, கால் முட்ட பெரிய உடுப்பு போடுவார். அந்த லோ ஒன்றிருக்கவள் பரிசு, தே ஆர் ரிலிஜியஸ் லீடர்ஸ், பெரிய லோ போடுவார், சந்திகள் நின்று ஜெபம் பண்ணுவார், பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுவார், பல காரியங்களை செய்வார். கைகள் வாமல் சாப்பிட மாட்டார், பல காரியங்களை செய்வார். ஆனால் அவருடைய உள்ளத்திலோ பயங்கரமான காரியங்கள். மனுஷர் அதை பார்க்க முடியல, ஆனா ஆண்டவர் அதை பார்த்தார். மனுஷனுடைய பார்வைக்கு மனிதனுடைய இருதயத்தில் இருக்கிறவர்களை நாம் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா தேவனுடைய பார்வையில் எல்லாம் பிரத்யட்சமாக வெளியரங்கமாக இருக்குது என்பது உண்மை, சத்தியம், நிதர்சனம். இங்க ஆண்டவர் சொல்றாரு, மாயக்காரனாகிய பரிசேயரே, வேத பாரகரே, உங்களுக்கு ஐயோ. ஏன் தெரியுமா? போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குறீர்கள், உட்புறத்திலோ அவைகள்
கொள்ளையினாலும்
அனிதத்தினாலும் நிறைந்திருக்கு. எப்படி இருக்கு? மனுஷனுடைய பார்வைக்கு வெளியால நல்ல கிரியைகளை செய்யறாங்க, ஆனா உள்ளம் தேவனுக்கு தூரமா இருக்கு. நன்றாய் கவனி, இதுதான் மாயமாலமான வாழ், அல்லது ரெட்ட வேடம்போல், அல்லது நடிக்கிறது. மனுஷனுக்கு நடிக்கலாம், ஆனா ஆண்டவருக்கு நடிக்கலாம். யோசிப்பார். ஆகவே ஆண்டவர் சொன்னாரு 26 வசனத்துல, பரிசேயனே, கூடனான பரிசேயனே, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி. நன்றாய் கவனி, வெளிப்புறம் சுத்தமாகும்படி முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. அண்டர்லைன் தட் வேர்ட், முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. வெளிப்புறம் சுத்தமாக முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. அர்த்தம் என்னங்க? இப்ப என்ன கவனி, பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். வெளிப்புறம் சுத்தமாக முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்க மாட்டோம். அர்த்தம் என்ன? பரிசேயர் வந்து வெளிப்புறத்தில்தான் அக்கறை கொண்டிருந்தார்களே ஒழிய, உள்ளான இந்த பாத்திரத்தின் உட்புறம் எப்படி இருக்கு குறித்து அவர்கள் அதிக அக்கறை காட்டல. ஆனா நான் சொன்னேன், தேவன் விரும்புறது நம்முடைய முதலாவது நம்முடைய உட்புறம். இந்த பாத்திரத்தின் உள்ளான உட்புறம், இந்த இன்வெர்ட் உட்புறம் தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருக்கணும். அவங்க நான் சொன்னார், வெளிப்புறம் சுத்தமாக முதலாவது உட்புறத்தை சுத்தமாக. அர்த்தம் என்ன? நன்றாக கவனிங்க, அர்த்தம் என்ன? இது அர்த்தம் என்ன? உட்புறம் சுத்தமா இருந்தால் வெளிப்புறம் தானாக சுத்தமா. நன்றா விளையாடும். அதாவது வெளிப்புறம் சுத்தமாக முதலாவது உட்புறத்தை சுத்தமாக. அர்த்தம் என்ன? வெளியான காரியங்கள் சுத்தமாக இருக்க முதலாவது இந்த பாத்திரத்தின் உட்புறத்தை நாம் சுத்தமாக. எனக்கு அருமானவர்களே, இப்படி நான் சொல்லும் போது நீ கேப்பீங்க, என்ன உள்ள வெளியில் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இன்வெர்ட் அவுட்வேர்ட் எல்லாம் இன்றைக்கு வெளியிறங்குமான காரியமாக, இன்வெர்ட் அவுட் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். பல பல விஞ்ஞான பொருட்கள் இதெல்லாம் நான் பார்க்கிறேன். என்ன கவனிங்க, உட்புறம் சுத்தமாக, ஐ மீன் வெளிப்புறம் சுத்தமாக, உட்புறத்தை முதலாவது சுத்தமாக. இப்ப என்ன கவனி, இங்கதான் நாம் வி ஹாவ் தி ஸ்டாண்ட் இன் ஆன் திஸ் பாயிண்ட். உலகம் வெளியான காரியங்களை நோக்கி பார்க்கு, ஆனா தேவனோ நம்முடைய உள் இந்திரியங்களையும் நம்முடைய உள்ளத்தையும் நோக்கி பார்க்கிறான். மறக்க கூடாது. ஆவிதான் ஒரு கட்டத்தில் ஆண்டு சொன்னார், மனுஷன் சொல்லுங்க பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்கிறேன். மனுஷன் என்னத்தை
பார்க்கிறான்,
ஆனா தேவன் என்னத்தை பார்க்கிறேன். இப்ப நம் ஒவ்வொருவருடைய இறுதியும் பக்கத்தில் இருக்க புரியாது. நான் கட்டின மனைவிக்கும் தெரியாது, பிள்ளைகளுக்கும் புரியாது, போதகருக்கும் தெரியாது. ஆனா தேவனோ நம்முடைய உள்ளத்தையும் உள்ளாந்திரியங்களையும் ஆராய்ந்து பார்க்கிறார். 139 சங்கீதத்தில் தாவி சொல்றார், தேவரே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்ற, ஆராய்ந்து அணு அணுவாய், அங்குலம் அங்குலமாய், உன்னையும் என்னையும் நானும் நீயும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. நம்முடைய உள்ளத்துல என்ன இருக்குது என்பது தேவனுக்கு வெளிச்சம். பரிசேயர் உள்ளே ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியிலே வேற விதமாக வாழ்ந்தார். அவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் பயங்கரமாக கண்டித்தார். உங்களுக்கு ஐயோ என்று டைரக்டாக சொன்னார். இப்ப நீங்களும் நானும் கணத்துக்குரிய பாத்திரம் என்கின்ற நோக்கத்தோடு தெரிவு செய்யப்பட்டு நம்முடைய வாழ்க்கையினால் நாம் தேவ பார்வையில கனவீனமற்றவர்களாக போயிடும், கனவீனமானவர்களாக போயிடக்கூடாது. அவர் வெளிப்புறம் சுத்தமாக, முதலாவது உட்புறம் சுத்தமாக. என்ன கவனிங்க, உள்ளே நமக்கு ஒரு உள்ளம் இருக்கு பாருங்க, இதயம் என்று சொல்றமே பாருங்க, வெளியால நாம் பார்க்கல. என்ன கவனிங்க, உள்ள நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் வெளியேன். இப்ப உதாரணம் சொன்னேன், என் உள்ளம் நன்னாக இருக்குமா இருந்தார், செம்மையாக இருக்குமா இருந்தார், என் நினைவுகள் சுத்தமா இருக்கும்.
என் இருதயம் சுத்தமாக இருக்குமா இருந்தால் என் நினைவுகள் சுத்தமா இருக்கும். நல்லா கவனிங்க, என் இருதயம் சுத்தமாக இருக்குமா இருந்தால் என் பார்வை தெளிவாக இருக்கும். என் இருதயம் சுத்தமாக இருக்குமா இருந்தால் என் வாயின் வார்த்தைகள் தூய்மையாக இருக்கும். ஆகவேதான் இயேசு இப்படியா சொன்னார், இருதயத்தின் நிறைவினா என்னவா வாய் பேசும் என்று சொல்லி சொன்னார். விரியும் பாம்பு குட்டிகளை உங்களை சொல்லல, இயேசு இப்படி சொன்னார், நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்கள் எப்படி பேசு, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானவர்களை எப்படி பேசு. இருதயம் கேடுள்ளது, திருக்குள்ளது. படிங்க எரேமியா 17 அதிகாரம் 17:9 திருப்பிக் கொள்ளுங்க. எரேமியா 17:9, இருதயம் கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாக இருக்கு. ஆகவே எப்படி நல்ல வார்த்தைகள் வாயிலிருந்து வரும், எப்படி பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் வரும், எப்படி பரிசுத்தமான வார்த்தைகள் வரும், எப்படி மற்றவர்களை தைரியப்படுத்துற வார்த்தைகள் வரும், எப்படி மற்றவர்களை உற்சாகப்படுத்துற வார்த்தைகள் வரும். எனக்கு அறிமானவர்களே, ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்கு என்ன கவனிக்க தயவு, ஒரு மனிதனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்குது, அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்குது என்பது நம்முடைய இருதயத்தை பொறுத்தான் இருக்குது. நம்முடைய இருதயம் தேவ பார்வையில சுத்தமாக இருக்குமா இருந்தால் நான் சொல்றேன் கேளுங்க, நம்முடைய வார்த்தைகள் சுத்தமா இருக்கும், தூய்மையா இருக்கும். நம்முடைய இருதயம் கேடுள்ளதாக இருக்குமா இருந்தால், திருக்குள்ளதாக இருக்குமா இருந்தால் எப்படிங்க நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வரும். ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியும் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் நம்மையும் கெடுத்து மற்றவர்களையும் உடைத்து தேவனையும் துக்கப்படுத்துறது. என்றைக்கு நாம் இதில் இருந்து திரும்ப போறோம், எப்பொழுது நாம் மனம் திரும்ப போறோம், எப்பொழுது நாம் மாறப்போம். The Lord is waiting for your real true repentance. படி
14:9. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கும்படி இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தறிதல்.
எப்படி இருக்கு இப்ப 9 சொல்லப்படுறது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே கேடுள்ளது. என கருமன், நம்முடைய இருதயம் கேடுள்ளதாக இருக்கு, திருக்குள்ளதாக இருக்கு. ஆகவே நம்முடைய வாய்ந்து என்ன இப்ப பார்த்தாலும் அசுத்த வார்த்தை. அவரை குறித்து சொல்றது, இவரை குறித்து சொல்றது, அப்படி கதைக்கிறது, இப்படி இவர் அப்படி அவர் அப்படி, நாட்டமெடுத்த வார்த்தைகள். ஆனால் நாம் என்ன செய்யறோம், அதே நாவினால் பிறகு ஏசப்பா ஸ்தோத்திரம் பாடுவார். பிரியமானவர்களே, ஒரு ஊட்டில் இருந்து தித்திப்பான தண்ணீர் கசப்பான தண்ணீரும் புறப்படுமா அப்படின்னு யாக்கோபு சொல்றார். இந்த நாவினால தேவனை புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்துறோமே, இதே நாவினால அசுத்த வார்த்தைகளையும் அருவறுப்பான வார்த்தைகளையும் அலங்கோலமான வார்த்தைகளையும் பேசுகிறோமே, காரணம் என்ன, நம்முடைய இருதயம் கேடுள்ளதாக இருக்கு. மனுஷருக்கு அது புரியாது, மனுஷருக்கு அது தெரியாது. ஆனா உன்னை படைச்ச ஆண்டவரை, உன்னை உருவாக்கின தேவனை, உன் இருதயத்தின் அந்தரங்கங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவனுக்கு அது பிரத்யட்சமாக இருக்குது, அது வெளியரங்கமாக இருக்குது. உமக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன், உம்முடைய பார்வைக்கும் மறைவாக, உம்முடைய ஆவிக்கும் மறைவாக நான் எங்கே போவேன், எங்கே ஒளித்துக் கொள்ளலாம், எங்கே நான் தப்பித்துக் கொள்ளலாம். ஆகவே இந்த பாத்திரம் முதலாவது சுத்தமாக, வெளிப்புறம் சுத்தமாக, முதலாவது உட்புறத்தை சுத்தமாக. நாம் எதற்கு முதலிடம் கொடுக்கணுமோ அதற்கு முதலிடம் கொடுக்கணும். பாருங்க, இப்ப நாம் என்ன செய்யறோம், ஒருவேளை நாம் அறியாமையினால் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் வெளியான வெளிப்படையான காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோம். ஆனால் உள்ளான நம்முடைய இருதயம் தேவ பார்வையில எப்படி இருக்குது, ஒவ்வொரு நாளும் உடுப்பை போட்டோ போடாமல போய் கண்ணாடிக்கு முன்னாடி அப்படி நிக்கிறோம் இப்படி நிக்கிறோம், நான் அப்படி எப்படி இருக்குன்னு சொன்ன சில போல நம்மளைதான் உலகம் முழுவதும் பார்க்குது என்று நாம் நினைத்துக் கொள்றோம். ஆனால் உள்ளே நம்முடைய இருதயம் தேவ பார்வையில எப்படி இருக்குது என்பதை நாம் எத்தனை பேர் நாம் சிந்திக்கிறோம். ஆவிக்குரிய அழகு எப்படி இருக்குது தேவ பார்வையில, எத்தனை பேர் நாம் இதை குறித்து யோசிக்கிறோம், சிந்திக்கிறோம். என கருமானவர்களே, நம்முடைய இருதயத்தில் இருக்க இருதயத்தின் எண்ணங்களும் நினைவுகளும் சரியாக சுத்தமாக இருக்குமா இருந்தால் நம்முடைய வாழ்ந்து புறப்படுற வார்த்தைகள் தூய்மையாகவும் தெளிவாகவும் சுத்தமாகவும் பக்தி விருத்திக்கு ஏதுவாகும். ஆகவேதான் சங்கீதம் 19 அதிகாரத்தின் கடைசி வசனம் சொல்றது, கன்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, சொல்லுங்க பாபா,
என்
வாயின் வார்த்தைகளும்
என்
இருதயத்தின் தியானமும்
உமது சமூகத்திலே.
எல்லாரும் விடுங்க, எல்லாரும் சங்கீதம் 19 கடைசி வசனம் இல்லையா,
என் கண்மலையும் என் மீட்பருமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக.
உமது சமூகத்தில் எப்படி இருப்பதாக?
பிரீதியாக,
பிரியமா இருப்பதாக. என் நன்றா கவனிங்க, என் கண்மலையும் என் மீட்பருமாய். இதுக்காக அந்த பிரேயர் ரிக்வெஸ்ட்ல இது போட்டிருக்கேன். பிரேயர் ரிக்வெஸ்ட் பெற்றுக்கொண்டாக்களுக்கு தெரியும் இந்த இந்த விண்ணப்பத்தை நான் வச்சிருக்கேன். ஏன்னா நான் உலகம் முழுவதும் ஜெபிக்கிறோம் தோத்திரம், ஆனா உள்ள பாத்திரம் அசுத்தமா இருக்குது. எப்படிதான் ஜெபம் போறது? உலகம் முழுக்க ஜெபத்துல பறந்து வரலாம், ஆனா உள்ள சுத்தம் இருக்கணும். சுத்த இதயத்துல புறப்படுற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறாரு. உள்ள நாம அசுத்தம், என் இதயத்துல அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன்னா தேவர் என் ஜெபத்துக்கு நான் ஜெபிக்கிறேன், ஆனா ஜெபத்துக்கு பதில். காரணம் என்ன? ஒருவேளை இருதயம் தேவ பார்வையில அக்கிரமம் உள்ளதாய், அசுத்தம் உள்ளதாய், கேடு உள்ளதாக, திருக்குள்ளதாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? ஆகவேதான் ஆண்டவரோடு இன்னைக்கு பேசிருக்க. நீங்களும் நானும் திருந்ததுக்கு இடம் இருக்குப்பா, நீங்களும் நானும் மனம் திரும்பத்துக்கு இன்னும் இடம் இருக்குப்பா. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகள் என் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்திலே பிடித்த. நான் சொல்ற கேளுங்க, எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய அனுதின ஜெபத்தில் நீங்க இதை செய்யணும். ஆண்டவரே நான் அப்படி செய்ய, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும், இந்த நாள் முழுவதும் என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் எண்ணங்களும் தியானங்களும் யோசனைகளும் உமக்கு பிரியமா இருக்கு, உமக்கு முன்பாக பிடித்தார். ஏன் தெரியுமா? நாம வெளியில போறோம், எத்தனையோ காட்சிகளை பார்க்கிறோம், கண்ணை மூடிட்டு போகலாது. நாம் வாழுற உலகம் பாவம் நிறைந்த உலகம், பரிசுத்த குலைச்சலான உலகம். இது தேவனுக்கு தெரியும், இது ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். நாம் வாழுற உலகம் பரிசுத்த பூமி இல்லை, பரிசுத்த குலைச்சலான உலகம், பாவம் நிறைந்த உலகம். ஆனால் இப்படிப்பட்ட சமுதாயத்திலே, சமூகத்திலே நீங்களும் நானும் பரிசுத்தமாக வாழ முடியும் என்கின்ற நிச்சயத்தோடு தான் தேவன் உன்னையும் என்னையும் தொட்டாரே, அழைத்தாரே ஒழிய, நம்மை ரட்சித்த பிற்பாடு பரிசுத்த குலத்திலாக வாழலாமல் சொல்லி எண்ணி ஆண்டவர் உன்னையும் என்னையும் ரட்சிக்கவும் இல்லை, தொடவும் இல்லை. உலகம் எப்படி இருக்கணும்? நீ எப்படி இருக்க? That is the thing. That is the reality before the Lord in the eyes of God. உலகம் எப்படியும் இருக்கு, ஆனா நீயும் நானும் எப்படி இருக்கும்? பாவம் நிறைந்த உலகத்தில் நாம் ஒத்து போகிறோமா, அல்லது நம்முடைய உள்ளம் தேவ பார்வையில் தூய்மா இருக்கு? என்ன கவனிங்க, வாயின் வார்த்தைகள் சரியில்லை. ஏன் தெரியுமா? இருதயம் சரியில்லை. நீ கண்டுபிடிக்கலாம், ஒவ்வொருடைய பேச்சை வச்சு அவ எப்படி இருக்க நீங்க அழைக்கலாம், அழைக்கலாம். சிந்தனைகளைத்தான் நாம் அறிய முடியாது, ஆனா வார்த்தைகளை கேட்க முடியும் தானே. அவருடைய பேச்சை வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம் அவர் எப்படிப்பட்டவர். இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும். சோ நம்முடைய இருதயம் சுத்தமாக இருக்குமா இருந்தால், தூய்மையாக இருக்குமா இருந்தால், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் பக்தி விருத்திகளாக, தேவனுக்கு பிரியமாக, மற்றவர்களை ஊன்ற கட்டும், மற்றவர்களை தேவன் பக்கமாக திருப்பும். நான் நெடுக சொல்றது பேச்சு வன்மை தேவன் மனிதனுக்கே கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். ஆனால் இந்த வரத்தை, இந்த பேச்சு வரத்தை நீ எப்படி பயன்படுத்துறா என்பது உன் மனசாட்சிக்கு தெரியும். வெளியில போங்க, நான் பார்த்து அடிக்கடி இந்த பானப்படியை பார்த்திருக்கேன். ஜங் பீப்புள், தே ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் ஸ்வீட். பிரேசர் கையால வாய் பேசாது, கையால அவங்களுக்கு ரகசியமும் பேச தெரியாது. நமக்கு பேச்சு வன்மை இருக்கிறபடியால் மற்றவர்களை குறித்து ரகசியமாக பேசிக்கொள்றோம் இல்லை. ஆனா அவங்களுக்கு பேச்சு வன்மை இல்லை, அவங்களுக்கு ரகசியமாக எதையும் பேச முடியாது. எல்லாரும் கண்டுகொள்ளத்தான் அக்ஷனால தான் பேசு. உனக்கும் எனக்கும் பேசக்கூடிய வரத்தை தந்திருக்காரு, பேசக்கூடிய வல்லமை தந்திருக்காரு, பேசக்கூடிய கிருபையை தந்திருக்காரு. நாம் எப்படி பயன்படுத்துறோம்? நாம் நன்மையான வார்த்தைகளை பேசுகிறோம், பக்தி விருத்திக்கு ஏற்றமான வார்த்தைகளை பேசுகிறோம். காரணம் என்ன? நம்முடைய இருதயம் சுத்தமா, தூய்மையாக. அவதான் நன்மையான வார்த்தைகளை பேசும். அவ என கருமானவர்களே, முதலாவது இந்த பாத்திரத்தின் உட்புறம் தேவ பார்வையுடைய சுத்தமா. எவ்ரிடே யூ ஹேவ் டு ப்ரே ஏர்னஸ்ட் வித் ஓபன் ஹார்ட், சொல்லுங்க ஆண்டவரே என் இருதயம் கேடணும், மறைக்காத தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டுருவோம், தேவ பார்வையில் இறக்கம் பெறுவான். மறைவு கூட மனுஷனுக்கு நம்முடைய செய்கைகளை மறைக்கலாம், மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவர்கள் போல நாம் நடிக்கலாம் இருக்கலாம், ஒருவேளை காலம் முழுவதும் வாழ்ந்துட்டு போலாம் நல்லவன் சொல்லி, உலகம் நாம் சாகும் போது நல்லவன் ஒருவன் செத்து போனான்னு சொல்லி கண்ணிவிடலாம். ஆனால் தேவ பார்வையில் எத்தனை பேர் நாம் நல்லவர்களாக இருக்கும், செம்மையானவர்களாக இருக்கும், உத்தமர்களாக இருக்கும், உண்மையானவர்களாக சரியான நான் வாயின் வார்த்தைகள் சுட்டிக்கலாம். ஏண்டா இந்த பாத்திரம் பரிசுத்தமாக இந்த கவனி நேரம்போ வார்த்தைகளை நாம் கண்டுபிடிக்கலாம், ஆனா நினைவுகளை நாம் காண முடியும். நான் சொன்ன கேளுங்க, சில பேர் என்ன நினைக்கிறோம், செய்கைகள் தான் பாவம், ஆனால் நினைவுகள் பாவம் இல்லை என்கின்ற ஒரு நினைவு பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கலாம். ஆனா சொல்ற கேளுங்க, பொல்லாத நினைவுகள் தேவனுக்கு முன்பாக பாவம். சொல்ற கேளுங்க, இன்றைய நினைவு நாளைய செய்கை, இன்றைக்கு நான் எதை நினைக்கிறேனோ நாளைக்கு அதை நான் செயல் வடிவத்தில் கொண்டு வர, நன்றா கேளுங்க, நான் எதை நினைக்கிறேனோ அதைத்தான் பேசுகிறேன், நான் எதை நினைக்கிறேனோ அதைத்தான் நான் செய்கிறேன், உள்ள எரி இருக்குதோ அதான் வெளியில வருது. அதாவது ஆண்டவர் இப்படி சொன்னார், நல்ல மரம் சொல்லுங்க கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது, அவனுடைய கனிகளாலே அவர்களை நீங்கள் அறிந்து கொள். வாயின் வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற கனிகள், மறைக்கக்கூடாது. நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து புறப்படுகிற கனிகள். We have produced something fruit, it is good or bad, it is up to you. But what you speak through your mouth, உங்களுடைய வாயினால நீங்க பேசுகிற வார்த்தைகள், you are producing something. உங்களுக்குள்ளே கருவாகி உருவாகி வாயிலிருந்து புறப்படுகிறது. ஆகவேதான் ஏசு இப்படியாய் சொன்னார், மனுஷனுடைய வாய்க்குள்ளே போகிறது ஒன்றும் அவனை தீட்டுப்படுத்தாது, ஆனா அவருடைய வாய்ந்து புறப்படுறவைகளே, ஐ மீன் வாய்க்குள்ளே போகிறது அவனை தீட்டுப்படுத்தாது, ஆனா வாய்க்குள்ளிருந்து புறப்படுறது அவனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில் படி இவன் ஏழாம் மார்க் ஏழாம் அதிகாரம், எப்படி எனில் அப்படி சொல்லி மார்க் ஏழாம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க, 20-23 மட்டும் படி, எல்லாரும் படிங்க, எல்லாரும் தயார், ஓபன் யுவர் மவுத், சாரி ஓபன் யுவர் பைபிள் அண்ட் ஓபன் யுவர் ஹார்ட் ஆல்சோ ப்ளீஸ், புட் யுவர் அட்டென்ஷன், த டோட்டல் அட்டென்ஷன் அப்பான் த வேர்ட் ஆஃப் காட், கன்சென்ட்ரேட் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தையை சிந்திங்க, பிசாசு தேவனுடைய வசனம் உள்ள போறதுக்கு தடை செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய வசனம் நமக்கு சரியாக போகாதபடி தான் இன்றைக்கு நாம் தேவ பார்வையில் அருவறுப்பாக கத்தர் இந்த நாளை நம்ம சந்திக்கட்டும், தேவ வார்த்தைகளுக்கு இடம் கொடுக்கட்டும், இடம் கொடுப்போம், ஆண்டவர் நம்மை மாற்றட்டும், மறுபடி சீர்திருத்தட்டும், நம்மை வணையட்டும், தனக்கு ஏற்ற பாத்திரமாக மாற்றட்டும். பாருங்க அதுல ஒரு பட்டியலே இருக்குது, அதை சொல்ல போனா இந்த பாவ பட்டியல நம்முடைய உள்ள இந்த பாத்திரத்தின் உட்புறம் எப்படி இருக்குது, ஆண்டவர் நமக்கு வெளியில கொண்டு வந்து காட்டுறாரு. பாருங்க ஒரு மனிதனுடைய இருதயம் எப்படி இருக்குது என்பதை ஆண்டவர் வெளியில கொண்டு வர பாருங்க. அவர் மனிதனிலிருந்து ஒரு மனுஷனுடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற பொல்லாத காரியங்கள் நம்பர் ஒன் என்ன தெரியுமா, ஹலோ நம்பர் ஒன் அல்லது நம்பர் ஒன் என்ன தெரியுமா, பொல்லாத சிந்தனை. ஆண்டவர் போட்ட பாவ பட்டியலிலே ஒரு மனுஷனுடைய பாத்திரத்தின் உட்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் போட்ட பாவ பட்டியல முதலாவது வார காரியமே பொல்லாத சிந்தனை. நமக்குள்ள இருக்கிற பொல்லாத சிந்தனைகள் தான் ஒரு நாளைக்கு அது வடிவமாக மாறும், செயலில வரும். ஆகவே நான் உனக்கு சொல்றேன், உனக்குள்ளே இருக்கிற பொல்லாத சிந்தனைகள் நாளைக்கு பாவமாக கருத்தரித்து வெளியில வாரத்துக்கு போது இன்றைக்கே நீ மனம் திரும்பும் சிந்தனை. நான் சொன்ன கேளுங்க, அநேகர் தங்களை சிந்தனையில பாவத்தில் விழுந்துட்டான். ஃபார் எக்ஸாம்பிள், ஆதாமும் ஏவாள் ஏதன் தோட்டத்தில் இருக்கான், தேவன் தான் கொண்டு அவரை வச்சார், அந்த மரத்துல அந்த தோட்டத்துல எத்தனையோ கனிகள் இருந்தது, பல விருட்சங்கள் பல கனி. ஆனா ஒரு நாள் அவன் அம்மா போன அந்த புறம் அப்புறம் போனாங்க, போய் அந்த மரத்தை பார்த்தாங்க. அதை பார்த்து பழத்தை பார்த்து நடக்குது கதை, என்ன உள்ள கதனை, அது பார்வைக்கு இன்பம், புசிப்புக்கு சொல்லு புசிப்புக்கு ஏற்றது, இன்னும் சாப்பிடவே இல்லை. ஹலோ நான் சொல்றேன், இன்னும் சாப்பிடவே இல்லை. அம்மா சொல்றாங்க புசிப்புக்கு ஏற்றது அப்படின்னு அர்த்தம் என்ன, அவள் பிடுங்கி அதை சாப்பிடுறதுக்கு முதலே தன் சிந்தனையிலே தன் நினைவிலே பாவத்தில் விழுந்து. நான் சொல்றேன் கேளுங்க, பொல்லாத சிந்தனைகள் நமக்குள்ளே கருத்தரித்துத்தான் பார்வையாக வழிவருது, வார்த்தையாக வழிவருது, ஏனென்றால் செய்தியாக வழிவருது. ஏனென்றால் நம்முடைய பாத்திரத்தை உட்புறம் தேவ பார்வையில் எப்படி இருக்குது, அசுத்தமாக. எனக்கு அருமையானே, எப்படி நாம் எப்போது நாம் கனமுள்ள பாத்திரமாக மாறும், அல்லது எப்படித்தான் தேவன் நம்மை கனமுள்ள பாத்திரமாக மாற்ற, நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கணுமே, நமக்குள்ள இருக்க சீர்கேடுகளை நாம் ஒத்துக்கொள்ளணுமே, நாம் அதிலிருந்து மனம் திரும்பணுமே, அதிலிருந்து நாம் மாறணுமே. அப்படி இல்லாட்டா எப்படி நாம் கனமுள்ள பாத்திரமாக மாறுறது, கொஞ்சம் சிந்திச்சுப்பார். என்ன கருமானவர்களே, வார்த்தைகள் மட்டுமல்ல நம்முடைய இருதயங்கள் இருதயத்து நினைவுகள் மிக 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 முக்கியமான படிக்க நீதிமொழிகளில் அருமையாக இதை குறித்து சொல்லப்படுறது. நீதிமொழிகள் புத்தகம் 12:2 படிங்க. நீதிமொழிகள் 12:2 சீக்கிரம் படி. நீதிமொழிகள் 12:2.
நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான்,
சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். அப்படி இருக்க அண்டர்லைன் பண்ணுங்க, துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை ஆண்டவர் என்ன செய்வாராம், ஆக்கினைக்குட்படுத்துவார். அந்த கவனி, யார் ஆக்கினைக்குட்படுத்துவாராம், துர்ச்சிந்தனை உள்ள மனுஷன். என கருமானவர்களே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்க நிச்சயத்தை பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சிந்தனைகள் தேவ பார்வையில எப்படி இருக்கு, ஆண்டவுடைய பார்வையில அனுதினமும் நம்முடைய நினைவுகள் எப்படி. நான் ஒரு காரியம் சொல்ற கவனிங்க, என்ன கவனி, ஒவ்வொரு நாளும் ஆண்டவத்தில் மண்டாரு, நான் அப்ப சொல்லி தந்து போல என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானம் உங்களுடைய பார்வையில பிரியமா இருப்பதா. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஹலோ படுக்க போறதுக்கு முதல், ரைட், பெட்டுக்கு போறதுக்கு முதல், தூங்குறதுக்கு முதல், இன்னைக்கு நீங்க உங்களுடைய நினைவுகள் எப்படி இருந்தது, உங்களுடைய பேச்சுகள் எப்படி இருந்தது, செய்கைகள் எப்படி இருந்தது, கொஞ்சம் சிந்திச்சு பாரு எப்படி. எல்லாவற்றையும் நாம் செய்து போட்டு நிம்மதியா நாம் தூங்கலாம், எப்படி நாம் தூங்குறோம் யோசித்து பார். வாயின் வார்த்தைகள் மட்டுமல்ல நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் தியானங்களும் தேவ பார்வையிலே அருவறுப்பா இருக்கிறதுக்கு காரணம் இந்த பாத்திரத்தின் உட்புறம் அசுத்தமாக இருக்கு, தூய்மை அற்றதாக இருக்கிறபடியா நம்முடைய நினைவுகள் அசுத்தமாக. இப்ப என்ன கவனிங்க, இதற்காகத்தான் ஆண்டவரிடத்தில் நாம் மன்றார், ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும், அப்பொழுது நான் சுத்தமாக என் நினைவுகளை தூய்மையாக்கும், என் எண்ணங்களை தூய்மையாக்கும். வாழ்வு பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தில் அநேக போராட்டங்கள் உண்டு என்பதை நாம் அறிவோம். ஆனாலும் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார், தேவனோடு நாம் நெருங்கி வாழ்ந்தார், கர்த்தருக்கு பிரியமாக நாம் வாழ்ந்தார், நம்முடைய நினைவுகள் மேல் நம்முடைய சிந்தனைகள் மேல் வெற்றியை உங்களுடைய பார்வையின் அடிப்படையில் உங்களுடைய சிந்தனைகள் மாறலாம். ஆகவேதான் இயேசு இப்படியா சொன்னாரு, கண்ணானது சொல்லுங்க சரீரத்தில் விளக்கா இருக்கிறது, கண் கிட்டதா இருந்தா சரீரம் முழுவதும் கிட்டது. அச்சோ, இந்த பார்வையினாலே பழுதாய்ப்போய் உணவுகள் ஒன்றா ரெண்டா, சரித்திரம் நிறைஞ்சு போய் கிடைக்குது, சம்பவங்களை எடுத்து சொன்னா நேரம் போகும். பார்வையினால கெட்டு போனவர்கள், ஏவாள் பார்க்க கூடாத பார்த்து பார்த்து பார்த்துதானே பாவத்தில். நீ எதை பார்க்கிறாயோ அந்த பார்வையின் அடிப்படையில் உன் சிந்தனைகள் மாறும். ஆகவே தான் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பார்க்கிறவைகளை குறித்து எச்சரிக்கை. நீ பார்க்கிற ஒரு காரியம் பாவம் என்று தோன்றினால் மறுபடியும் அதை திரும்பி பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாமல் இருக்க முயற்சி செய். இப்ப இந்த உலகத்துல வாழ்க்கையில பார்க்காம நான் வாழ கண்ணு வழியில பாமுன்னு கண்ணை கட்டிட்டா போறேன். உன் கண் விடலா இருந்தால் அதை பிடிஞ்சு எரிந்து போடுவேன் ஏ சொல்லி இருக்கிறாரு. வாட் இஸ் தி மீனிங் பை தட்? அப்படின்னு யாரு கண்ணோடு இருக்கு சொல்லுங்க, யார்ட முகத்துல கண் இருக்கு? சரி, அப்படி பார்த்தால் நம்ம இருதயத்திற்கு பொல்லாத சிந்தனைக்காக இருதயத்தை நாம் மறந்துறியலாம். கண் கெட்டதோ நல்லதான்றது உனக்கு தெரியும். அவன் வெளிப்படுத்த விஷயத்தில் ஆண்டு சொன்னாரு, உன் கண்களுக்கு கலிங்கம் போடணும் என்று நான் உனக்கு புத்தி சொல்றேன். வாசிச்சிருக்கேன், எதற்கு கண்கள் அது சிஞ்சியத ஆண்டவரிடத்தில் மண்டார். ஆண்டவரே என் கண்கள் கெட்டதாக இருக்கு, ஓப்பன் ஆண்டவரிடத்தில் போவேன், இருக்கிறபடி போ, உள்ளபடி போற எவரையும் ஆண்டவரிடம் இல்லத்தில் வருவரும்படி நான் புறம்பே தள்ளிவிடுறதில்லை. இப்ப நான் சொல்லிக்கல, யாரும் ஒரு சிலர் உங்களுக்கு யோசிக்கிறீங்க, சரிதான் பாச நீங்க சொல்றது, ஆனா நான் ரெண்டு மூணு தரம் இல்ல பல தடவைக்கு ஆண்டவத்தில் கேட்டா நான் என்ன எனக்கு விடுதலை இல்லை, நான் என்ன செய்யறது? இப்படி நீங்க சொல்றது என்னத்தை காட்டு தெரியுமோ மனதுக்கு எப்படி நினைக்கிறது? இனிமேல் இந்த காரியத்துக்காக ஆண்டவத்தில் கேட்காம நம்ம பாட்டுல அதையே பார்த்துட்டு இருப்போம், அதையே யோசிச்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க. முயற்சி செய்யும் கொஞ்சம் காலம் பாவத்தில் விழுந்துட்டு கொஞ்சம் லேட்டா போய் எழுந்திருப்போம் நீ சொல்லுவாயா இருந்தால் வீணான மனுஷனே, உன் இருதயத்து நினைவுகளை ஆண்டவர் அறிவாரே. நீ என்ன நிலைமையிலிருந்து பாவம் செய்கிறாய் என்பதை உன் தேவன் அறிவார். ஆகவே தான் நான் உங்களுக்கு பல தடவை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பாவத்தின் தன்மையை விட பாவம் செய்யுடைய மனோநிலை தேவனுக்கு மிக மிக முக்கியமானது. ஹலோ பீப்புள், பாவத்தின் தன்மையை விட பாவம் செய்யுடைய மனோநிலை தேவனுக்கு மிக மிக முக்கியமானது. நாம என்ன மனநிலைமையில் இருந்து பாவத்தை செய்தோம் என்பது தேவ பார்வையில் வெளிச்சம் பாரு. ஆகவே பத்து தரம் நீ அந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தில் விழுந்தாலும் பதினோராவது தடவை நீ எழுந்திருப்ப, பண்டிய போல கிடைக்காது, ஆட்ட போல எழுப்பி அந்த புடைச்சு எப்படியாவது ட்ரை பண்ணு. நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் சொல்லுங்க என்ன செய்வான், எழுந்திரு. இப்படி சொல்லக்கூடிய நாம என்ன செய்யறோம், ஏழு தரம் விழுறதுக்கு ட்ரை பண்றோம். என்ன ஏழு தரம் போட்டிருக்கேன்? ஆகவே தான் சொல்றேன், உன் மனதுக்கு தெரியும் நீ என்ன நிலையில இருந்து இந்த பாவத்தை செய்கிறாய். நான் சொன்னேன், நம்முடைய இருதயத்தின் நோக்கம் வெளிச்சம் எல்லாம் வெட்ட வெளிச்சம். 24:9 தீய 17:9 தீய நோக்கம் எல்லாம் பாவம். நீதிமொழி தீய நோக்கம் எல்லாம் பாவம். நம்முடைய இருதயத்திற்கு நோக்கம் எல்லாம் ஆண்டவர்கள். நான் நன்மை செய்யறது நோக்கம் என்ன? தீமையான எண்ணங்களை பின்னணியில வைத்து நன்மை செய்யலாமே. ஹலோ, தீமையான நோக்கத்தை பின்னணியில வச்சும் நாம் மனிதர்களுக்கு நன்மை செய்யலாம். ஆகவேதான் பைபிள் சொல்றது தீய நோக்கம் எல்லாம் பாவம். அது நான் சொல்றேன், இந்த பாத்திரத்தின் உட்புறம் முதலாவது சுத்தமாகும், அப்பொழுதுதான் தேவ பார்வையிலே நாம் கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கலாம். துர்ச்சிந்தனை உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். 23:7 படிங்க, ப்ரோவெப்ஸ் நீதிமொழி 23:7 நீதிமொழி 23:7 சீக்கிரம் சீக்கிரம் 23:7
அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான்.
போது போது என்ன கவனிங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் அப்ப சொன்ன இல்லையா, நீங்க எதை உள்ள நினைக்கிறீங்களோ அதான் நீங்க வெளியில. ஒரு மனுஷனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான். பீப்புள், நீங்க உள்ள எப்படியோ அதான் வெளியில. உங்களுடைய ஸ்டைல், உங்களுடைய எடுப்புகள், உங்களுடைய நடைகள், உடைகள், பார்வைகள், பேச்சுகள், வார்த்தைகள், செய்கைகள் எல்லாம் அடையாளம் என்ன? உள்ள நான் எப்படி இருக்கணும் அதான் வெளி. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, முதலாவது உட்புறத்தை சுத்தமாக, அப்பொழுது ஆட்டோமேட்டிக்காக வெளியில எல்லாம் சரியா போகும். பாருங்க, இந்த பாத்திரத்தின் உட்புறம் சுத்தமாக இருக்குமா இருந்தால் வெளியான காய்கறி, என் பேச்சு, என் பார்வை, என் சிந்தனைகள், என் செயல்கள், என் நோக்கங்கள், ஒட்டவர் எனித்திங் எல்லாம் தூய்மையாகும், சுத்தமாகும். எப்பொழுது? இந்த பாத்திரத்தின் உட்புறம் சுத்தமாகும். உள்ள கேடுகளும் அசுத்தங்களும் பெருமைகளும் அகந்தைகளும் தீமைகளும் இருக்கும் வரை வெளியிலே நம்முடைய பேச்சுகளும் செய்கைகளும் சிந்தனைகளும் பார்வைகளும் எல்லாம் அசுத்தமாகுது. இப்படி நான் சொல்லல, ஆண்டவர் நான் சொல்றேன் கேளுங்க, நாம் எவ்வளவு காலம் வாழ்கிறோம் என்பது அல்ல, நாம் வாழ்ந்த காலம் எப்படி வாழ்ந்தோம் என்பதே முக்கியம். ஒரு பாவி 100 வருஷம் வாழ்ந்து என்ன பைபிள் சொல்லுது? ஒரு பாவி மனம் திரும்பாம 100 வருஷம் வாழ்ந்த என்னங்க? ஆனா நாம் மனம் திரும்பி கொஞ்ச காலமாவது ஆண்டவரோடு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம், தட் இஸ் பெட்டர் பிஃபோர் தி லார்ட். அவன் தான் ஆண்டவரிடத்தில் நித்திய ஜீவனை பெற்று, அவன் தான் ஆண்டவரிடத்தில் முடிவில்லாத வாழ்வு பெற, அவன் தான் தேவனோடு சதாகாலம் வாழ்வான், மட்டுமல்ல அரசாளுவான் என்று பைபிள் சொல்லு. இந்த உலகத்தின் அலங்கோலங்களோடு அவ்வப்போது ஒத்து போய், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷங்களை அவ்வப்போது தரித்து கொண்டும் பரிசேரை போல நாம் பரிசுத்தவான்களுடைய வேடம் போடுவோமா இருந்தால் நாம் தேவ பார்வையில கனமுள்ள பாத்திரமாக இருக்கும். வெளிப்புறம் சுத்தமாக, முதலாவது உட்புறம் நம்முடைய இருதயம் சுத்தமா. ஆக நான் சொல்றேன், இருக்கிறபடி ஆண்டோட பாத்திரம் முழங்கால், ஆண்டவரே என் சிந்தனைகள் சரியில்லப்பா, என்னை தூய்மையா, என் வார்த்தை வாயின் வார்த்தைகள் சுத்தம் இல்ல, ஆண்டவர் என்னை சுத்தமா, என் பார்வைகள் சரியில்லப்பா, எனக்கு உதவி செய், என் செய்கைகள் சரியில்லாண்டவர் எனக்கு உதவி செய், என் நோக்கங்கள் சரியில்லாண்டவர் அதை நீர் அறிவில் என்னை சுத்தமா. பைபிள் சொல்லுது, என்னை சுத்தமாக்கும் அப்போது நான் சுத்தமா, என்னை குணமாக்கும் அப்பொழுது நான் குணமாவேன். என்னது குணமாக்கு? ஆத்மாவை. இன்றைக்கு நாம் என்ன செய்யணும்? நான் சொன்ன கேளுங்க, இன்றைக்கு நாம் சரீர சுகத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் கூட நம்முடைய ஆத்மா குணமாகறதுக்கு இடம் கொடுக்கிறோம் இல்லை, எவ்வளவு பெரிய பணிதான். இன்றைக்கு நம் சரீரத்திலே ஒரு வியாதி ஏற்பட்டு விட்டால் அதற்காக நாம் எடுக்கிற பிரயாசமும் வருத்தமும் முயற்சியும் நம்முடைய ஆத்மாவிலே அது குணமாகணும் என்கின்றதுக்கு நாம் முயற்சி எடுக்கிறோம் இல்லையே. இருதயம் கேளுள்ளதாக இருக்குது, திருக்குள்ளதாக இருக்குது, தேவ பார்வையில அசுத்தமாக அலங்கோலமாக அவலட்சணமாக இருக்குது, அதை தூய்மையாக்கணும், அதை குணமாக்கணும், அதை சரிப்படுத்தணும் என்று தேவ பார்வையிலே நாம் சரியா இருக்கும் நாம் எவ்வளவுக்கு முயற்சி எடுக்கிறோம். திமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறாரு, நீ பக்தி உள்ள பக்தியாக வாழ்றதுக்கு தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு, தேவ பக்தியாக வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு. என்ன கருமானவர்களே, தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய பார்வையில் நாம் ஒரு கனமுள்ள பாத்திரமா திகழ, இந்த பாத்திரத்தின் உட்புறம் முதலாவது சுத்தமா. ஆகவேதான் மலப்பிரசங்கத்தில் இயேசு இப்படியா சொன்னார், சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர் தேவனை தரிசிப்பார். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்ற கேளுங்க, சொல்ற கேளுங்க. பரிசுத்தவான்களுக்குத்தான் பரலோகராட்சி, பாவத்திலே வாழ்றவர்களுக்கு பரலோகராட்சி கிடைப்பில்லை. அசுத்தம் உள்ளதும் தீட்டுள்ளதும் ஒன்றும் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று வேதனை வாசி. ஆகவே சிறு சிறு ஆண்டு ஆண்டவரே இந்த பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தமாக. இன்னொரு வசனம் பார்ப்போமா, எஸ்ஐக்கியல் தீக்கசி புஸ்தகம் படிங்க. எஸ்ஐக்கியல் தீக்கசி புஸ்தகம் 33வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, படையற்பாடு 104வது பக்கமா, ரைட். 33வது அதிகாரம் 31வது வசனம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, 33வது அதிகாரம் 31வது வசனம் படி.
ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி,
நன்றா கவனிங்க இந்த வசனத்தை, ரைட். ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்கள் போல் உட்கார்ந்து
வார்த்தைகளை
கேட்கிறார்கள். நன்றா திரும்ப படிங்க, எல்லாரும் எல்லாம் எடுத்துறீங்களா? எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. எஸ்ஐக்கியல் 33வது அதிகாரம் 31வது வசனம் பிளீஸ் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க.
ஜனங்கள் கூடி வருகிற
வழக்கத்தின்படி
உன்னிடத்தில்
வந்து
உனக்கு
முன்பாக
என் ஜனங்கள் போல உட்கார்ந்து
உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள். ஆனாலும் அவர்கள்
அவைகளின்படி
செய்கிறதில்லை.
அவர்கள்
தங்கள் வாயினாலே
இன்பமாய்
பேசுகிறார்கள்.
இவர்கள் இருதயமோ பொருளாசையை பின்பற்றி போகிறது.
இருதயமோ பொருளாசையை
பின்பற்றி
இப்படி ஆகாதிருப்பதா? The people are coming together, sitting like my folk, but their heart apart from me. காரணம் என்ன? அவருடைய இருதயம் பொருளாசையை சார்ந்தது. இந்த பூமியிலேயே எதை சேர்க்கிறது, எதை கட்டுகிறது, இதையே யோசிக்கிறார். நான் சொல்றேன் கேளுங்க, பைபிள் சொல்லுது பூமிக்குரியவன் பூமிக்குரியவன் சிந்திக்கிறான், பட் பரலோகத்துக்குரியவன் பரலோகத்துக்கு அடுத்த. ஆகவே நான் உங்களுக்கு சொல்றேன், அவர் அவர் சிந்தனையின் அடிப்படையில் ஒரு மனிதனை நாம் கண்டுகொள்ளலாம். நீ தேவனுடைய உண்மையான தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் பரத்துக்கு அடுத்தவங்களை சிந்திப்பார். நான் பூமி கடுத்தவர்களாக இருந்தால் இந்த பூமி கடுத்தவர்களையே சிந்திப்போம். எண்ணத்தை கட்டுவோம், எண்ணத்தை சேர்ப்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை அனுபவிப்போம், எண்ணத்தை சேர்ப்போம். இதுதான் சிந்தனை. காரணம் தெரியுமா? அவருடைய இருதயம் பொருளாசை சாய்ந்தது. நான் சொல்றேன் கேளுங்க, நல்லா இருங்கப்பா, நல்லா வாழ், நல்லா சாப்பிடுங்க, குடியுங்க, நல்லா வாழுங்க, பாவம் இல்லை. ஆனா அதுக்காகவே வாழ்ந்துறாங்க மட்டுமில்ல, அதுகளுக்கு ஒரு வாழ்க்கையில முதலிடத்தை கொடுத்துறாரு. அதுவே நோக்கமாக இருந்தார். முதல்ல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக இருக்கு. ஆண்டவர் முதலாவது உம்முடைய ராஜ்யம், உம்முடைய நீர். ஆபிரகாம் பொண்ணு மொழி மூலம் சீமானா இருந்தான், ஆனால் அவன் தன் இருதயத்தை அதன் மேல வைக்கல. ஆகவேதான் எலியேசர் என்கின்ற ஒரு மனுஷனை கூப்பிட்டு சொன்னாரு, வாப்பா என் வீட்டுல நிறைய ஆஸ்தி இருக்கு, ஆடுக்கும் மாட்டுக்கும் பொருளுக்கும் வேலைக்காரருக்கும் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் குறையவே இல்லை. நான் ஒரு தேவனுடைய மனுஷன், ஆகவே நான் சொல்றேன், இந்த ஆஸ்தி எல்லாத்தையும் நீ பொறுப்படுத்து, நீ பார்த்து கூப்பிடு கொடுத்து. இப்படி நான் சொல்றபடியால நம்மளுடைய வீட்டு ஆஸ்திகளுக்கு எல்லாரும் நாம் ஒரு ஆளை கூப்பிட்டு பொறுக்கும்னு நான் சொல்றேன். நான் என்ன சொல்லுவாரேன், ஆபிரகாமுக்கு பொண்ணும் வெளியும் இருந்தாலும் அவருடைய இருதயம் அதுல இருக்க இல்லைங்க. அவனோ அவன் எப்ப தேவனுக்கு என்ன சொல்லுவார், அவருடைய விருப்பம் என்ன, அவன் சொல்றதை செய்யணும், அவன் சொல்றதுக்கு போகணும். அவன்தான் போற இடமெல்லாம் என்ன அடிக்க டெண்ட் அடிக்கிறான். ஆனால் தேவன் அவன் கட்டினதெல்லாம் பலிபீடம், தனக்கென்று போட்டதெல்லாம் டெண்ட் பாரு. ஏன் தெரியுமா? அவருக்கு நல்லா தெரியும், நான் இந்த பூமியில பரதேசியன், கொஞ்ச காலம் வாழ போறேன். ஆண்டவரே உமக்காக வாழணும், இந்த பூமியின் செல்வமும் சொத்தும் என்னை வாழ வைக்காது, நீ தான் வாழ வைப்பீர் என்பது ஆபரணம். எனக்கு இவனுக்கு யோபு பெரிய சீமான், பெரிய சீமான், பெரிய சீமான். அவனத்துல என்ன குறைச்சு? ஆனா அவன் தன் தேவனுக்கு தன்னோட வாழ்க்கையில முதன், அவன் பெரிய செல்வந்தனாக இருக்கும் போதே தேவன் அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறான், அவன் உத்தமன் சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விளர்வமான அவனை போல பூமியில ஒருத்தரும் இல்லை என்று ஆண்டவர் அவனுக்கு சாட்சி கொடுத்தது. எப்போ தெரியுமா? அவன் ஏழையாக இருக்கும் போது அல்ல, அவன் பெரிய ஐஸ்வர்யனாக இருக்கும் போது ஆண்டவனை குறித்து இந்த சாட்சி கொடுத்திருக்காரு. எப்படி யோசிப்பு? காரணம் என்ன? யோபு அந்த உலக பொருட்களிலும் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்கிறத மனதை வைக்கல, லைக்கல். ஆகவே நான் சொன்னேன், ஆண்டவரே என் இருதயம் பொருளாசையை சாயாமல் என்னை காத்துக்கொள். 119 சங்கீதத்தில் அந்த வசனம் சொல்லப்படுது. அவர்தான் பிரேயர் ரிக்வெஸ்ட்ல அதையும் போட்டிருக்கும் பார். பிரேயர் ரெடி. உலகம் முழுவதும் நாம் ஜெபத்துல உலாவி என்னங்க, நம்மை நாம் தேவனுக்கு முன்பாக சரி கொண்டு வரணும். உண்மையான உள்ளத்திலிருந்து புறப்படுற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதவி கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்க. திங்க் வாட் ஐ அம் சேயிங், டேக் இட் ரைட் டிசிஷன் இன் யுவர் ஹார்ட் டு வர்க் or live according to truth. அப்போஸ்தலர் 8 அதிகாரத்தில் ஒரு மாயவித்த காரணம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு அவன் செஞ்ச ஒரு காரியம் நமக்கு ஆச்சரியமா, என்ன தெரியுமா? அவன் அப்போஸ்தலர்கள் மற்றவர்கள் மேல கைகளை வைக்கும் போது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெற்றுக் கொள்கிறான் என்பதை அவன் பார்த்துட்டான். கிரன் வந்து கேக்குறான், நான் பணம் கொடுக்கிறேன், நான் யார் மேல இந்த கைகளை வைக்கிறேனோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவின் பணத்தை பெற்றுக் கொள்ளணும், அந்த அதிகாரத்தை எனக்கு தாருங்க, நான் உங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுக்கிறேன். அப்படி இருக்க பைபிள் அப்படி சொல்றா இல்லையா? அந்த அதிகாரத்தை என்ன கொடு, ஐ வில் கிவ் யூ த மணி.
I put the money under the feet, but give that gift. அதற்கு பேதுரு சொன்ன வசனத்தை பாத்தீங்களா? சொல்ற கேளுங்க, அவ என்ன வசனம் பாவிச்சிருக்கானது? நானே சொல்றேன், உன்னுடைய பணம் உன்னோடு நாசமாய் போடும். ஒருவேளை நான் இப்படி ஒரு வார்த்தை உங்களுக்கு சொன்னா, பாஸ்டர் இப்படி சொல்லிட்டார் பாரு, இப்படி சொல்ற என் பணம் உன் பணம் உன்னோடு நாசமாய் போவதை கடவுள்னு சொல்லி பாஸ்டர் சொல்லிட்டா இருப்பார். நாசமாய் போன அர்த்தம் என்னங்க? அழிந்து போகட்டும், இல்லாமல் போகட்டும். ஏன் தெரியுமா? தேவனுடைய வரத்தை, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே கொள்ளலாமே நீ உன் இருதயத்திலே நினைத்திருக்காய். ஆகவே தான் சொல்றான், உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையானதில்லை, நீ கசப்பான பிச்சிலும் கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன். தேவனிடத்தில் மண்டாடிக்கொள், ஒருவேளை தேவனுடைய பாவத்தை மன்னிப்பார். அவன் சொன்னான், தயவு செய்து எனக்காக ஜெபம் பண்ணிக்க, அப்படி ஒன்று எனக்கு நடந்திருக்கூடாது. கேட்க, உன் இருதயம் பாவத்திலும் கசப்பான பிச்சிலும் கட்டிலும் கிடக்கிறதாக நான் காண்கிறேன். அவன் நினைச்சா பணத்தினால எல்லாத்தையும் வாங்கிடலாம். அவன் நினைச்சான் தேவனுக்கு அடுத்த காரியங்களை பணத்தினாலே நான் விலை பேசி வாங்கி கொள்ளலாம். ஆகவே அப்போஸ்தலன் கேட்டான், ஐ வில் கிவ் யூ த மணி, நான் உங்களுக்கு பணம் கொடுக்கிறேன், அந்த வரத்தை எனக்கு கொடுங்க, அந்த அதிகாரத்தை எனக்கு கொடுங்க. அவர் உள்ளத்தில் இருந்து என்னங்க, பணத்தினாலே சாதிக்கலாம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் நினைக்கிறான், பணம் இருந்தால் போதுமடா சுவாமி, பாசம் என்ன நேசம் என்ன உலகம் எல்லாம் பறந்துடும். பணம் பாதாளம் மட்டும் பாய், பணம் பத்தும் செய்யும், பணம் இல்லாத பணம், காசேதா கடவுளடா. அப்ப இத்தனை வார்த்தைகள் பாக்கியது, பட் இட்ஸ் நாட் ட்ரூ, இட்ஸ் நாட் ட்ரூத். God knows your heart. என் இருதயத்தை தேவன் அறிவார், உங்கள் இருதயத்தை ஆண்டவர் அறிவார். இந்த பூமியில நீ வாழும் வரைக்கும் எதற்காக வாழ போற? உன் இருதயம் தேவனுடைய தேவ பார்வையில எப்படி இருக்கு? பாத்திரத்தின் உட்புறம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கு? பண ஆசைகளும் பொருள் ஆசைகளும் பேராசைகளும் மாமிச இச்சைகளும் மனுஷ பெருமைகள் அகந்தைகள் விருமாப்புகள் பிடிவாதங்கள் முரட்டாட்டங்கள், அப்படிப்பட்ட ஒருவருடைய இருதயம் பிசாசின் தொழிற்கூட. எனக்கு அருமையானவர்களே, கனத்துக்குரிய பாத்திரம் முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கு. சொல்றேன் கேளுங்க, பரிசுத்த மனிதன் தேவனுடைய கரத்தில் பயங்கரமான ஆயுதம் என்று ஒரு பரிசுத்தவான் சொன்னார். பரிசுத்த மனிதன் தேவனுடைய கரத்தில் பயங்கரமான ஆயுதம். பிசாசுகள் நம்ம எனக்கும் உனக்கு கீழ்படியணுமா? நீ நானும் பரிசுத்தமா வாழ, உன்னுடைய ஜபத்தை உன்னுடைய ஜபத்தையும் என்னுடைய ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கணுமா? நாம் ஆண்டவருக்கு தூய்மையாக வாழ, நம்மை கொண்டு தேவன் சில காரியங்களை செய்யணும் என்று விரும்புறாயா? நீயும் நானும் தேவ பார்வையிலே தூய்மையாக இருக்க. சோ கனத்துக்குரிய பாத்திரம் முதலாவது பரிசுத்தமாக்கப்படுதா. நம்பர் டூ, நேரம் போல் நம்பர் டூ என்ன தெரியுமா? ஒரு கனத்துக்குரிய பாத்திரம் எப்படி இருக்கும்? முதலாவது பரிசுத்தமாக்கப்படுதாக, ரெண்டாவது எப்படி இருக்கும்? உபயோகமானதாக இருக்கும். நாம வாசித்தோம் அப்போது அந்த கீவேர்ட், தீமோத்தை நான் படிக்கணும் இல்லையா? எஜமானனுக்கு உபயோகமாக இருக்கணும். இப்படி சில கவனிங்க, முதலாவது பரிசுத்தமாக பாத்திரமா இருக்கும், ரெண்டாவது உபயோகமான பாத்திரம். சில பாத்திரங்கள் பரிசுத்தமாக இருக்கும், ஆனா எஜமானனுக்கு உபயோகம் இல்லாம போயிடும். இது ஒரு பரிதாபம். Listen what I am saying. சில பாத்திரங்கள் தூய்மையாக இருக்கும், ஆனா எஜமானுக்கு உபயோகம் இல்லாம போயிடும். கேளுங்க, நாம் ஆண்டவருக்கு பரிசுத்த பாத்திரங்களாக பாத்திரங்களாக இருக்கணும், அதே நேரத்தில் எஜமானனுக்கு உபயோகமாக இருக்கணும், அதாவது பிரயோஜனமாக இருக்கணும், அல்லது பயனுள்ள பாத்திரங்களாக இருக்கணும். இதுக்குதான் நான் சொல்றது. என்ன கவனிங்க, உங்க வீடுகளில் எத்தனை விதமான பாத்திரங்கள், ஹலோ, பெட்ரூமுக்கு சில பாத்திரங்களும் வச்சிருக்கு, சில பொருட்களும் வச்சிருக்கு, ஊன்சிமருக்கு சில பொருட்களும் வச்சிருக்கு, கிச்சனுக்கு சில பொருட்களை வச்சிருக்கோம். ஒவ்வொரு இடத்திலும் அந்தந்த இடங்களில் சொன்னவங்களுக்கு எந்தெந்த இடங்களில எந்தெந்த பாத்திரங்களை எந்தெந்த பொருட்களை வைத்திருக்கணும் என்று வீட்டு எஜமான்களா இருக்கு நீங்க டிசைட் பண்ணி கொண்டு வைக்கிறீங்க. இதே போலதான் ஆண்டவருடைய வீடாகிய சபையிலே எவர் எவர் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாத்திரம் எந்தெந்த மனுஷன் எந்தெந்த இடத்துல இருக்கணும் வீட்டு எஜமானாகிய ஆண்டவர் சபையின் தலைவர் தான் டிசைட் பண்ணி அந்தந்த இடத்துல வைக்கிறார். This is the truth, or this is true out of the Bible. In the meantime, அதே நேரத்தில் என்ன கவனிங்க, நம்ம வீட்டில இருக்கிற ஒவ்வொரு பொருளும் வீட்டு எஜமானுக்கு ஏதோ ஒரு விதத்தை பயன்படுது. இது சொல்லட்டுமா, நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்களும் வீட்டு சொந்தக்காராக நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் உபயோகமாக இருக்கு. என்ன சொல்றீங்க, இருக்கிற அந்த பெட்டகத்துக்குள்ள கூட என்ன சொல்றது, ஊன்சிமசரங்கில இருக்கிற அந்த கபட்டுக்குள்ள கூட சில பொருட்கள் வருஷக்கணக்கா இருக்கு. அது அசையாது, அது பேசாது, அது நடக்காது, அது சம்பாதிக்காது. ஆனா ஒன்று, அதுக்கு இருக்கிற பொருள் எல்லாம் என்னத்துக்கு வச்சிருக்கிறோம், அதை அழகுக்காக வச்சிருக்கோம், வீட்டுக்கு வடிவுக்காக வச்சிருக்கோம். அப்படி இல்லாட்டா அதே கொண்டு வைக்க போறோம். கிச்சனுக்கு இருக்கிற சட்டியையும் பானையும் கொண்டு போய் ஊழ்ச்சியும் இருக்க சிறங்களை வச்சா அப்படி வடிவா இருக்கு. நமக்கு அந்த அறிவு இருக்குதே, எந்தெந்த பொருளை எங்கெங்க வைக்கணும் என்கின்ற தெளிவு நமக்கு இருக்குதே. அப்படியானால் தேவன் தன்னுடைய வீட்டிலே அந்தந்த பொருட்களை அந்தந்த பாத்திரத்தை அந்தந்த இடத்துல வைக்கணும் என்கிற அறிவு ஞானம் அவருக்கு இல்லாதா என்ன? இப்ப கிச்சனுக்கு இருக்கிற சமைக்கிற பாத்திரம் சொல்லுது, ஊஞ்சி மருக்கு பாத்திரத்தை பார்த்து, ஹோய் நீ எப்ப பார்த்தாலும் ஒய்யாரமாக ஊஞ்சி மருக்க. எல்லாரும் வந்தா கிச்சனுக்கு வராங்க, இல்ல எல்லாரும் வந்தா ஊஞ்சி மருக்க வராங்க. ஊஞ்சி மருக்கு வந்து உன்னதான் பாக்குறாங்க, நான் கிச்சனுக்கு இருக்க என்ன பாக்குறாங்க, இல்ல நான் அங்க வரப்போ நீ இங்க வா, எப்படி இங்க சண்டை பிடிக்குமா பாரு, அப்படி எங்கயா சண்டை பிடிச்சிருக்க இல்லையே. ஆனா ஆண்டவுடைய வீட்டில் இருக்கிற பாத்திரங்களுக்குள்ள ஏன் அந்த சண்டை வரணும், வரக்கூடாது? பாத்திரம் என்ன கவனிங்க, வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரமும் வீட்டு சொந்தக்காரனுக்கு எஜமானுக்கு பயனுள்ளதாக உபயோகமானதாக இருக்கு. இப்ப என்ன கவனிங்க, சொல்லுங்க, கிச்சனுக்குள்ள கிளாசஸ் எல்லாம் வந்து கப் டீ குடி கப் எல்லாம் வந்து என்ன நடக்குது, ஒன்று விழுந்து உடைஞ்சு போடும். இப்ப என்ன செய்வோம், அதை தூக்கிட்டு எங்க போடுவோம், குப்பையில போடுவோம். ஏன் தெரியுமா, இனிமேல் அதனால உபயோகம் இல்லை. உடைஞ்சு போன பாத்திரம், உடைஞ்சு போன கப்பும் கிளாஸும் சோசரும் இனிமேல் பயன்படுத்த முடியாது. ஆகவே இங்க வீட்டு இருக்கக்கூடாது, எங்க கொண்டு போட போறோம், அது குப்பை தொட்டிக்கு தான் லாயக்கு. ஏனென்றால் அது இனிமேல் அதனால இனிமேல் பிரயோஜனம் இல்லை. உடைஞ்சு போன பாத்திரத்தால கிளாஸால கப்பால இனிமேல் ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆகவே அதை கொண்டு குப்பை தொட்டிக்க போடு. இட்ஸ் எ யூஸ்லெஸ் வெஸல், பிரயோஜனமற்ற பாத்திரம், பயனற்ற பாத்திரம், பர்பஸ் இல்லாத பாத்திரம். ஏங்க நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? இப்ப ஆண்டவருடைய வீடாகிய சபையில் இருக்கிற நாம் ஒருவரும் அந்த நிலைமைக்கு போயிருக்கார். தாவித போல உடைந்து போன பாத்திரம் போல ஆயன் அப்படி நாம் போயிருக்கோம். அவர் தன் மனநிலைமையில் அப்படி சொன்னார், எல்லாரும் மறக்கப்பட்டு போனபடியா உடைந்து போன பாத்திரம். ஆனா என்ன கவனிங்க, ஆண்டவருடைய வீட்டில் இருக்கிற அனைத்து பாத்திரங்களும் எஜமானுக்கு உபயோகமாக இருக்கு. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கு. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் பயனற்றதாக போயிடக்கூடாது. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் எஜமானுக்கு உபயோகம் இல்லாம எவ்வளவு நாளைக்கு நம்மளை ஆண்டவர் வச்சிருக்கு. வீட்டிலே இருக்குது பொருள், தும்பு தடி எடுத்துக்கணும், கூற்று தும்பு தடி கூட என்ன கூற்றம் பெருகிறோம் பாருங்க, அதுக்கு மேதத்தில் உபயோகமா இருக்கு. வட்டவர் எழுத்து நம்முடைய வீட்டில் இருக்கிற எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உபயோகமாக இருக்கு. உபயோகம் இல்லாத ஒன்றை நம்ம வீட்டில் வச்சிருக்க மாட்டோம், கொண்டே போடு வழியில, வீட்டுக்கு வழியில் அப்புறப்படுத்து. பிகாஸ் இட் இஸ் யூஸ்லெஸ் வெஸல், அது பிரயோஜனமற்ற. எனக்கு அறிமானே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இந்நாள் வரைக்கும் நம்ம வீட்டில் வச்சிருக்கிறார். நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்ய சொல்ல வேண்டியது சொல்லத்தான். நாம் ஒருவரும் பார்வையாளர் இருந்திருக்கூடாது. ஆண்டவருடைய ஊழியத்தில் பங்காளியாக மாறும். பிகாஸ் இட் இஸ் காட்ஸ் கிங்டம். சோ வி ஹாவ் டு டூ சம்திங் பிகாஸ் ஹி லவ்ஸ். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறபடியால் நாம் அவருக்காக இதை செய்யறோம். சோ வி ஹாவ் டு டூ சம்திங். வாட் எவர் ஐ கேன் டூ ஐ ஹாவ் டு டூ இட் பிகாஸ் வி லவ். நாம் அவரை நேசிக்கிறோம். உபயோகம் மாத்திரம். சில பேர் பரிசுத்தமா இருப்பாங்க, பொய் சொல்ல மாட்டாங்க, கடவுளுக்கு சண்டை பிடிக்க ஊத்த பேச்சு பேச மாட்டாங்க, பிரச்சனை கொடுக்க மாட்டாங்க, ஆனா பரிசுத்தமா இருப்பாங்க, நல்ல பரிசுத்தமா. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லாம போறார். ஆண்டவருடைய வீட்டில சபையில நீ ஏதாவது ஒண்ணு செய்ய, எவ்ரிபடி எல்லாருக்கும் ஏதோ ஒரு பங்கு இருக்குன்னு ஒரு பாகம் இருக்கு. என்னால ஒன்றும் முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஒருவரும் சொல்ல முடியாது. உங்களை உங்க ஒவ்வொருவராலும் ஏதாவது ஒன்று முடியும் என்று நான் சத்தியத்து மொழி சொல்றேன். டோன்ட் திங்க் உங்களுக்குள்ள நினைக்கூட எனக்கு ஒண்ணு தெரியாது பிரதர், எனக்கு ஒண்ணு தெரியாது பாஸ், என்னால ஒண்ணு அப்படியும் நினைக்காது. உங்க யூ கேன் டூ சம்திங். ஐ டெல் யூ, ஆண்டவருக்கு உன்னாலே சில காரியங்கள் முடியும். ஒருவேளை அது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் யூ ஹேவ் டு டூ சம்திங். யூ கேன் டூ சம்திங் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். இந்த கையும் காலையும் பலம் இருக்கும் வரை, கண் பார்க்குது காது கேட்குது இயங்குற வரைக்கும் ஏதாவது ஆண்டவருக்கு செஞ்சுட்டு போயிடும். நாளைக்கு கையும் காலம் இயங்காம இருக்கலாம், ஐயோ அங்கலாக்கி கூட இருப்பாங்க. திஸ் இஸ் த ரைட் டைம் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட் ஹூ லவ்ஸ். ஆண்டவருக்கு பணிச்சிருக்கிறதுக்கு வாலிபம் பயோதிகம் என்னங்க, இன் எனி ஏஜ், எந்த காலத்திலும் ஆண்டவருக்கு வேலை செய்யலாம். இன்றைக்கு வேக்கன்ட் இருக்குது ஆண்டவருடைய வீட்டில் தான், வேற ஸ்தாபனங்கள்லாம் இல்லை. சோ பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். இரண்டாவது உபயோகமாக இருக்கும். நம்பர் த்ரீ, அது ஆயத்தமாக்கமான ஆயத்தமான பாத்திரம், அது பிரிப்பேரிங் வெசல், தட் இஸ் ஹானரபிள் வெசல். ஆயத்தமாக இருக்கும், அதாவது எதற்கும் இதோ ஆண்டவரே அறிய இந்த நிலைமைக்கு நாம் வரணும் பாருங்க. அந்த நிலைமைக்கு நம்முடைய உள்ளத்திலே நாம் வரணும். We have to prepare ourselves. ஆண்டவரே நான் என்ன செய்ய சொல்லுங்க, வாட் இஸ் யுவர் வில், இதோ நான் அறிய சொல்லு கேட்கு, நான் ஆயத்தம், நான் என்ன செய்யணும், எங்கு போகணும், எப்படி இருக்கணும் சொல்லும். ஐ ஆம் ரெடி நாட். ஒன்று, நாம் ஆண்டவுடைய வருகையை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். நம்பர் டூ, ஆண்டவுடைய சித்தத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கணும். வருகைக்கு ஆயத்தமாக இருந்தால் மாத்திரம் போதாது, ஆண்டவுடைய சித்தத்தையும் செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கும். ஆண்டவர் நான் என்ன செய்ய, அந்த மனநிலைமைக்கு நாம் ஆண்டு நம்முடைய இருதயத்தை பார்ப்போம். ஆண்டவரே நான் இந்த உலகத்தை நேசிக்கல, உம்மை நேசிக்கிறேன், உம்முடைய விருப்பம் என்னவோ அதற்கு நான் அடிபணன் மரியாதை போல, இதோ நான் நம்முடைய அடிமை, உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு ஆகணும். அந்த நிலைமைக்கு நாம் வரணும், அந்த நிலைமைக்கு நம்மை நாம் பக்குவப்படுத்தணும். அதுக்கு தான் தேவனுடைய வார்த்தை நாம் கேட்கணும், தேவ பிள்ளையோட ஐக்கியமாக இருக்கணும், ஆண்டோட ஆவியானவுக்கு இழங்கெடுக்கும். இந்த பூமி கடந்த காரியத்தை உங்களுடைய மனதும் வச்சிடாதே, ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகிறோம். ஹலோ, சேர்த்த படிச்ச பட்டமும் படிப்பும் சேர்த்த பணமும் கட்டினதுக்கு சேர்த்தது ஒன்றும் நம்மோடு வராது, வராது. தனியாய் வந்தோம், தனியாய் போ. ஆனா நாம் எங்கே போறோம்? இன்றைக்கு நீயும் நானும் மறித்தார், இன்றைக்கு நம்முடைய ஜீவன் போனார், நாம் எங்கே போவோம்? மெய்யாகவே இயேசு ஜீவிக்கிறார். நாம் தேவ பார்வையிலே ஒரு கனத்துக்குரிய பாத்திரங்களாய் திகழ, பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாகவும் உபயோகமான பாத்திரமாகவும் ஆயத்தமான பாத்திரமாக இருக்கணும். இவர்களே தேவ பார்வையில் கனமுள்ள பாத்திரம். யாவரும் பலதரிப்போமா, தயவு செய்யும்.